SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சிவா கைலாசம்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்காட்லாந்தில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த 10 வயது சிறுவன் பின்னாளில் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக வருவார் என்று யாரேனும் நினைத்திருப்பார்களா? ஆம், நடந்தேறியது. ஒரு முறை அல்ல, 3 முறை ஆஸ்திரேலியாவின் பிரதமராக பதவி வகித்த ஆண்ட்ரூ ஃபிஷர் அவர்களை பற்றி இன்று நாம் பார்ப்போம். ஆண்ட்ரூ ஃபிஷ் அவர்களின் தந்தை ஸ்காட்லாந்தில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு திடீரென சுவாச நோய் தீவிரம் அடைந்ததால் அவரால் வேலையை தொடர முடியவில்லை. ஆண்ட்ரூ ஃபிஷும் அவரது சகோதரரும் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர திட்டமிட்டனர். அதன் அடிப்படையில் இருவரும் 1885 குயின்ஸ்லாண்டு மாநிலத்திற்கு குடிபெயர்ந்தனர். அப்போது ஆண்ட்ரூ ஃபிஷ் அவர்களுக்கு 23 வயது. முன் அனுபவ அடிப்படையில் பிரிஸ்பேனுக்கு அருகிலுள்ள கிம்பியில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலைக்குச் சேர்ந்தார். 1889 முதல் முறையாக லேபர் கட்சியை குயின்ஸ்லாண்டில் தொடங்கினார். அந்த கட்சி அப்போது ஆஸ்திரேலியன் லேபர் ஃபெடரேஷன் என்று அழைக்கப்பட்டது. பின்பு கிம்பியில் லேபர் கம்யூனிட்டியில் செக்ரட்டரியாக அரசியலில் நுழைந்தார். பிறகு அந்த கட்சியின் தலைவரானார். 1893 கிம்பி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்வானார். பிறகு 1896 நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். ஏன் தோல்வியடைந்தோம் என்பதற்கான காரணத்தை கண்டறிந்தார். கிம்பி டைம் பத்திரிகை அவருக்கு எதிராக பரப்புரை செய்ததும் லேபர் கட்சி சரியான முறையில் தேர்தல் பரப்புரை செய்யவில்லை என்பதையும் அறிந்தார். தோற்றதனால் மனம் தளராமல் மீண்டும் தான் முன்பு பார்த்து வந்த மைனிங் தொழிலில் இன்ஜின் டிரைவராக வேலைக்குச் சேர்ந்தார். பிறகு கிம்பி ட்ரூத் என்ற பத்திரிகையை தொடங்கி அதில் பரப்புரை செய்தார். அதன் மூலம் மீண்டும் 1899 பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வானார். பின்னாளில் வந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பில்லை முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் அது அப்போது வெற்றி பெறவில்லை. இவரது ஆட்சி வெறும் 6 நாட்கள் மட்டுமே நீடித்தது. இது வரலாற்றில் லேபர் கட்சி மிக குறைந்த கால ஆட்சி என்று பதிவானது. பிறகு இவர் மெல்பேர்னுக்கு குடிபெயர்ந்தார். 1808 முதல் முறையாக லேபர் கட்சியின் சார்பாக ஆஸ்திரேலியாவின் பிரதமர் பதவியை ஏற்றார். பிறகு 1910 இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது வரலாற்றில் முதல் முறையாக மேல் சபை மற்றும் கீழ் சபை இரண்டிலும் ஃபில் மெஜாரிட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 110 பாஸ் செய்து உலக அளவில் கவனத்தை பெற்றார். இவரை பற்றி ஏபிசி ஊடகத்திற்கு டாக்டர் டேவிட் ஹட்சன் கூறும்போது,
To begin with, and you think these days, and it's hard to get legislation through, would you believe that he managed, his government managed, 110 acts? This was the period, Chris, between, say, 1905 and 1913, when the rest of the world was coming to Australia to learn about our political system and, above all, about our progressive social welfare legislation. We were the social lab of the world, and Fisher added to that. What are the sorts of things that his government did in the second period? Well, they established the first Australian currency, that it would become the only legal tender. They established the Commonwealth Bank to be a people's bank, a lot different to the Commonwealth Bank of today. They strengthened the already world-leading Conciliation and Arbitration Act. They introduced land tax on unimproved property, built around this the American figure of the later 19th century, Henry George, a book that he wrote called Progress and Poverty. And that was basically, that's how you get at the rich in society. Fisher was a believer there. They did the first part of the construction of the Trans-Australian Railway from Port Augusta to Kalgoorlie. There was the establishment, the commissioning of the first three ships of the Royal Australian Navy. They improved the invalid and age pensions. They introduced maternity allowances for the first time, workers' compensation for the first time, and a story close to my heart, Fisher was the one, his government, his second government, to make sure that the national capital would be in Canberra.
இவர் ஆட்சியில்தான் 1914 ஆண்டு ஆஸ்திரேலிய ராணுவ வீரர்கள் முதல் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக கலந்து கொண்டனர். To the lost man and our lost shilling என்ற வார்த்தையை பரப்புரை செய்தார். அதாவது கடைசி ஆஸ்திரேலிய குடிமகனும் கடைசி ஆஸ்திரேலிய டாலரும் பிரிட்டனுக்கு ஆதரவாக போரில் பங்கு கொள்ளும் என்று கூறினார். மனித உயிர் இழப்பை பற்றியும் பொருளாதார இழப்பை பற்றியும் அப்போது அவர் அறியவில்லை. 324,000 போர் வீரர்கள் சென்றார்கள். அதில் 60,000 பேர் உயிர் பலியானார்கள். 156,000 பேர் ஊனமுற்றும் போர்க்கைதிகளாகவும் அகப்பட்டனர். அப்போது போருக்காக 350 மில்லியன் டாலர் செலவானது. இதில் 70% கடன் வாங்கியும் 30% வரி வசூலின் மூலமாக ஈடு செய்யப்பட்டது. இதை பிளாங்க் செக் என்று அழைத்தார்கள். அதாவது பிளாங்க் செக் பிரிட்டனுக்கு ஆஸ்திரேலியா கொடுத்துவிட்டது, பிரிட்டன் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அர்த்தத்தில் பிளாங்க் செக் என்று அழைத்தார்கள். இவர்தான் காமன்வெல்த் வங்கியை உருவாக்கினார். அதோடு வேட்டல் ஃப்ளவர் தேசிய மலராக அறிவித்தார். தேசிய கொடியில் அதில் உள்ள கோட் ஆஃப் ஆர்ம், சதர்ன் கிராஸ் போன்றவற்றை கொண்டு வந்ததும் ஆண்ட்ரூ ஃபிஷ் அவர்கள்தான். நார்த்தன் டெரிட்டரியை சவுத் ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரித்து காமன்வெல்த்துடன் இணைத்தார். ஆஸ்திரேலியாவின் தலைநகராக கான்பராவை உருவாக்கி அதற்கு அடித்தளம் அமைத்ததும் இவர்தான். ஆஸ்திரேலியாவின் ரயில் போக்குவரத்தை பெர்த்திலிருந்து அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் இணைத்தார். பெண்கள் முன்னேற்றத்தில் மிகவும் அக்கறையுடன் செயலாற்றினார். மகப்பேறு காலத்தில் விடுமுறையை அறிவித்ததும் இவர்தான். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று அன்றே முழக்கமிட்டார். இவருக்கு 5 மகனும் 1 மகளும் இருந்தார்கள். திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்தது. அதை பற்றி அவர் மகன் குறிப்பிடும்போது, என் தந்தை தாய் எங்களுக்கு முன் முத்தம் கொடுத்து நாங்கள் பார்த்ததில்லை, மிகவும் கலாச்சாரத்தோடும் பண்போடும் வாழ்ந்தார்கள் என்று கூறுகிறார். முதல் உலகப் போரில் ஏற்பட்ட விளைவுகளால் மன உளைச்சலுக்கு ஆளானார். தன் பிரதமர் பதவியும் ராஜினாமா செய்தார். பிறகு 1915 ஹை கமிஷனராக லண்டனுக்கு சென்றார். பின்னாளில் மறதி நோயால் மிகவும் அவதிக்கு உள்ளானார். 1928 இவ்வுலகை விட்டு பிரிந்தார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் சிவா கைலாசம்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.